21 பேதுரு 1வது அதிகாரம் 22ல இருந்து நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 வர்ஸ் 22 to 25 அந்த அதிகாரம் முடிய நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் மாயிருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நிறைய ஃப்ளோர்ஸ் உள்ள பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு மாடி மேலே ஏறி போய் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஸ்லிப் ஆகி அவர் கீழே உழுவுற மாதிரி ஆயிடுச்சான். அவர் கீழே சடனாக ஸ்லிப் ஆகி அவர் பல ஃப்ளோர்லேருந்து அவர் கீழே விழுந்துகிட்டு இருக்காரு. அவர் உழுவுற அதே நேரத்தில் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தொழிலாளி அதே நேரத்தில் எதுக்கோ மேலே பார்த்தார். இவர் மேலே பார்க்க அவர் கீழே வந்துகிட்டு இருக்கிறார். கீழே வர்றது அவர் பார்த்து இவர் என்ன பண்ணுறதுன்னு உடனே இவர் தூரம் போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி உழுவு போகிறாரே அவ்வளோ மேலே இருந்துன்னு அவர் அறிஞ்சு அவர் நிற்கிற இடத்துலையே திருடமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்னாராம். நின்று அந்த மனுஷன் ஏதாவது ஆகப்போகுது, ஏன்னா அவர் உழுவுற கரெக்டாக வந்து பூமியில் அடிபடுற இடத்துலையே இவர் நிற்கிறாரு. அவர் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்ன உடனே அந்த மனுஷன் வந்து இவர் மேலே அவர் ஃபுல் ஃபோர்ஸில் இவர் மேலே வந்து உழுந்தார். உழுவும் போது அந்த இன்ஜினியர் வந்து சில காயங்கள் சில சின்ன காயங்களில் தப்பிச்சிட்டாராம். ஆனால் யார் மேலே இவர் வந்து உழுந்தாரோ அவருடைய முழு விழுந்த அந்த ஃபோர்ஸ் பாரத்தை இவர் தாங்கினதுனால இவர் தாங்கி போய் அந்த கான்கிரீட்டில் விழுந்ததுனால இவர் உடம்புல பல எலும்புகள் உடைஞ்சிருச்சான். அந்த ஃபோர்ஸ் சாதாரணம் இல்லை இல்லைங்களா. அந்த வெயிட்டை இவர் தாங்கினதுனால அவருடைய உடம்புல பல எலும்புகள் உடைஞ்சு அவருக்கு நடக்க முடியாது, இன்னுமே கையெல்லாம் உயர்த்த முடியாது, வீல் சேரில் தான் அவர் போக முடியும் அப்படின்ற லைஃப் லாங்கு ஒரு பரிதாகமான ஹேண்டிகேப்பாக அவர் மாறிட்டார். அந்த மனுஷன் அப்படி மாறின பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மனுஷனை இன்டர்வியூ எடுத்தாங்களாம். இன்டர்வியூ எடுத்துட்டு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் உயிரை காப்பாத்துனீங்களே அந்த மனுஷன் உங்களை எப்படி பார்த்துக்கிறாரு, உங்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா இவர் சொல்கிறானா, அந்த மனுஷன் அவருடைய சொத்தில் பாதி என் பேருக்கு எழுதி வச்சிட்டார். அவர் சொத்தில் பாதி என் பேருக்கு எழுதி வச்சுட்டது மாத்திரம் இல்லாமல் அவருடைய பிஸ்னஸில் பாதி ஷேர் எனக்கு கொடுக்குறதா எழுதி கொடுத்துட்டார். இனிமேல் அவர் சம்பாதிக்கிற எல்லாத்துலேயும் பாதி எனக்கு வரும், எனக்கு ஒரு குறை இல்லாமல் அந்த மனுஷன் பார்த்துக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாள் விடலை, ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்றி கடனை காட்டணுன்றதுக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அந்த நன்றி கடனை காட்டணும்னு அந்த மனுஷன் அப்படி சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு நன்றிக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நன்றிக்கு ஒரு நல்ல கதையாக இருக்கிறது. என் உயிரை காப்பாத்தின ஒரு மனுஷனுக்கு நன்றி கடன் காட்டுறதுன்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம கொல்கத்தா மலையில 2000 வருஷத்துக்கு முன்பதாக நித்திய நரகத்தில் நம்முடைய வெயிட்டெல்லாம் போய் நம்ம நசுங்க வேண்டிய நம்மளுடைய வெயிட்டை ஒருத்தர் அந்த மலையில தாங்கி அவர் நசுக்கப்பட்டார். நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுது. நம்முடைய அக்கிரமங்கள்னாலே அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமடைந்தோம். நம்மளுடைய நம்ம மேல வர வேண்டிய நித்திய ஆக்கினை, நம்ம போய் நரகத்துல நித்திய வெயிட்ல போய் உழுவணும். அந்த வெயிட்ல நம்ம போய் நம்ம பாவ பாரங்கள்லாம் சுமந்து நம்ம போய் நசுங்கி இருக்கிற இடத்துல, அந்த நசுங்க வேண்டிய இடத்துல அவர் வந்து நம்மளை தாங்கி நமக்கு அடிபடாத மாதிரி அவர் தாங்க வந்து அவரே நொறுக்கப்பட்டுட்டார். அவரே நொறுக்கப்பட்டுட்டார். அதுக்கு நம்ம காட்டுகிற நன்றி மிக பெரிதாக இருக்க வேண்டும். பேதுரு நமக்கு இந்த 1 பேதுரு 1:12 வரைக்கும் ரட்சிப்பு, நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு நமக்கு சொல்லிட்டு வர்றார். எவ்வளவு பெரியது ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு நீங்க காட்ட வேண்டிய நன்றி, நன்றி கடன் என்னன்னு அடுத்ததாக சொல்லிட்டு வரும்போது முதலாவது அவர் என்ன சொல்றாரு, தேவனுக்கு நீங்க காட்ட வேண்டிய நன்றி கடன் என்ன அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தமா வாழணும். ஒரே வார்த்தையில சொல்ல போனா, தேவனுக்கு இப்படி உங்களை மீட்ட தேவனுக்கு நீங்க காட்ட வேண்டிய நன்றி, நீங்க பரிசுத்தமா வாழணும். அந்த பரிசுத்தமா வாழ்றதுன்னா என்ன? இப்ப பாரு, ஜெபம் பண்றது ஒரு ஒரு நம்ம மூட நம்பிக்கையை நினைச்சுக்க கூடாது. பேதுரு சொல்றாரு பாருங்க, அந்த பரிசுத்தமா வாழ்றதுல என்னென்ன உள்ளடக்கி இருக்கிறது, அது மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும் முதலாவது, உங்க மனதை நிறைய கட்டி கொண்டு. ரெண்டாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. உலக காரியங்கள்னால, உலக ஆசாபாசங்கள்னால, வழிகள்னால, சாப்பாட்டுனால, இன்பங்கள்னால ஒரு மந்த மைண்டா ஆயிராம ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிந்த புத்தி உள்ளவர்களா உங்களை தெளிவா வச்சுக்கோங்க. அதெல்லாம் பரிசுத்தத்தின் படிகள். மூன்றாவதாக என்ன பார்த்திருக்கிறோம், நம்பிக்கையோடு நீங்க வாழணும். நீங்க ஹோப்ல வாழணும். என்னதான் உங்க சூழ்நிலை, எவ்வளவுதான் இருளான சூழ்நிலை இருந்தாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ன்ற நம்பிக்கையோடு வாழணும். அவர் பூரண கிருபையை கொண்டு வர போகிறார். நம்பிக்கையோடு வாழுகிற மக்களா நாம் இருக்கணும். நாலாவதாக, நாம் இனி முன் இச்சையின்படி இன்னமே நடக்கக்கூடாது. இச்சைகளின்படி நாம் வாழக்கூடாது. இச்சைகள் நம்மளை வடிவமைக்க நம்ம இடமே கொடுக்க கூடாது. அஞ்சாவதாக என்ன பார்க்கிறோம், பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவனை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததாக நம்முடைய மீட்பின் மகத்துவத்தை பத்தி அவர் பேசுறாரு. போன வாரம் தான் படித்தேன், அதிசயமான சத்தியம் மீட்பு. நம்முடைய மீட்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிதான மீட்பு. நீங்க எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கீங்க. அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனம் அதுல என்னென்னலாம் உள்ளடக்கி இருக்கிறது. நீங்க பாவ அடிமைத்தனம், இச்சைகள்னால நடத்தப்பட்டு கொண்டு வந்தீர்கள், அதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க. பாரம்பரியத்தினால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறீங்க, அதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கீங்க. அறியாமை வீணான வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கீங்க. மீட்கப்பட்டு எதனால மீட்கப்பட்டிருக்கீங்க? வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்டாவே நான் நன்றி வருதுன்னு ஒரு அடிமைக்கு நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியுங்களா ஏன் அதை கம்பேர் பண்றாரு? ஐயோ மீட்டிங்களேன்னு. வெள்ளினாலும் பொன்னினாலும் அப்படி மீட்கப்படலை. நீங்க எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீங்க? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. பெரிய வேலை உங்களுக்காக கொடுத்தார் கடவுள். அந்த கிறிஸ்து விலையேற பெற்றவர். எவ்வளவு பெரியவர்னா, அவரை உங்களுடைய மீட்பராக உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்களேன் இந்த மீட்பின் சத்தியத்தை பத்தி. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. எதனால மீட்கப்பட்டிருக்கிறீங்க? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விலை கிறிஸ்துவுடைய விலையேற பெற்றத்தினால் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கீங்க. உங்களை மீட்கணும் என்பதற்காக உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உங்களுடைய எல்லா பாவங்களையும் பார்த்த தேவன் உங்களுக்கு ஒரு மீட்பரை உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே குறிப்பிட்டார். அந்த தேவன் குறிப்பிட்டு எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி செஞ்சிருப்பார். யோசிச்சு பாருங்க, உலகம் உண்டாவதற்கு முன்பதா உங்களுக்காக ஒரு மீட்பர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய சொந்த குமாரனை நியமித்தார். அது ஒரு வரம் முன்குறித்தது மாத்திரம் இல்லாம உங்களுக்காக கடைசி காலத்தில் அவரை வெளிப்படுத்தினார். உலகம் ஓடுறதே உங்களுக்காகத்தான், கடைசி காலம் வந்ததே உங்களுக்காகத்தான். உங்களுக்காக கடைசி காலத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்பட்டாரு. வெளிப்பட்டு அவர் என்னவும் செஞ்சாரு, அவரை உயிரோடு எழுப்பி மகிமையும் படுத்தினார். அவர் உயிரோடு எழுப்புறது என்ன நிரூபிக்குது? மெய்யாகவே உலகம் உண்டாவதுக்கு முன்பதாக எனக்காக தெய்வம் ஒரு மீட்பரை நியமித்திருக்கிறார். வெறும் அது கதை இல்லை, நமக்கு புரியாத கதை இல்லை, சரித்திரத்தில் வெளிப்படுத்தி நிரூபித்தார் அவர். அவருடைய மீட்பு, அவருடைய மீட்பின் அன்பை சரித்திரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை பேதுரு நமக்கு சொன்னார், அவர் உயிரோடு எழுப்பி அவரை மகிமைப்படுத்தினார். இதை கிரகித்து கொண்டோம்னா, இது மனசில் பற்றுச்சுன்னா, இந்த சத்தியம் மனசில் உறுத்திருச்சுன்னா, பொங்கி பொங்கி நன்றி வருதேன்னு வாங்க இல்லையா, தாங்க முடியாத நன்றி வரும். ஐயோ, இந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன ஈடு செலுத்த முடியும், என்னை மதிக்காத ஒரு உலகம், எனக்கு மதிப்பு தராத ஒரு ஜென்மம், ஒரு வாழ்க்கை இருக்கிறதுல இதோ பெரிய தேவன் எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கும் போது அவருக்காக நான் என்ன செய்வது அப்படின்ற நன்றி இயற்கையாக வர்றது தாங்க. அப்படி நமக்கு நன்றி வரும்போது ரெண்டு கடமையை பேதுரு நமக்கு உணர்த்துறார். முதலாவது, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பதாக உனக்கு இருக்கிற கடமை என்ன? நீ பரிசுத்தமா வாழணும். அடுத்த கடமையை நமக்கு உணர்த்துறார் இந்த 22வது வசனத்துல தான் அந்த கடமையை உணர்த்துறார். பாருங்களா, அதுவும் ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா. முதல்ல உணர்த்தும் போதும் 13வதுலயும் ஆகையால் அப்படின்னு ஆரம்பிச்சுச்சு. இப்போ ரெண்டாவது கடமை ஆகையால். என்ன ரெண்டாவது கடமை? முதல் கடமை தேவனுக்கும் உனக்கு இருக்கிற பொறுப்பு, கடமையை உணர்த்துறாரு. இப்போ உன்னுடைய சகோதரர்களுக்கு உனக்கு இருக்கிற கடமையை அவர் உணர்த்துறார். என்ன என்னுடைய சகோதரர்களுக்கு இருக்கிற கடமை? அதான் அந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவராய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். என்ன நம்முடைய மற்றவங்களுக்கு நமக்கு இருக்கிற கடமை என்ன? அந்த மனுஷன் என் உயிரை காப்பாத்தினானேன்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் மறக்காம நன்றி கடன் காமிச்சானே, தெய்வம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டாருன்ற நன்றி உங்களுக்கு உண்மையாவே இருந்துச்சுன்னா எதுல தெரியுமா பார்க்கணும்? ரெண்டாவதாக, நீங்க மற்ற உங்களுடைய சகோதரங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்கன்றதுல தான் உங்க நன்றி கடனை நீங்க காட்டு. கடவுளுக்கு நம்ம சொத்துல பாதி அவர் கேட்க மாட்டார் இல்லைங்களா. அவருக்கு கொடுத்ததெல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கினது. நமக்கு டெய்லி போய் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அவர் கேட்கல. அவர் கேட்கறது ரெண்டு காரியம், பரிசுத்தமா வாழு, உன்னுடைய சகோதரங்களை அன்பு கூறு. அன்பு கூறு நம்முடைய ரெண்டாவது கடமை, நம்முடைய சகோதரங்களை அன்பு கூற வேண்டும். பாருங்களேன், இது ஆக்சுவலா ஒரு விதத்தில் நான் யோசிச்சு பார்த்த 10 கற்பனைகளுடைய சாராம்சம் தான் இது. 10 கற்பனைகளை முதலாவது பலகை என்ன? தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கடமையை உணர்த்துது. ரெண்டாவது பலகை நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய இதை உணர்த்துது. பாருங்களேன், அந்த 10 கற்பனைகளை சுருக்கி இயேசு எப்படி சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறு, உன்னுடைய பிறனை நீ உன்னை நேசிக்கிற மாதிரி உன் பிறனை நேசி. அதுதான் அந்த அது வருது பாருங்களேன். இதுலயும் பேதுரு வந்து சகோதர அன்பை பத்தி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதை திருப்பி 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 சொல்றத நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், 2வது அதிகாரம் 17வது வசனம் படிங்களா.
எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள்.
சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். 3:8
மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும்
சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் திருப்பி சொல்றாருப்பா. ஒரு ஒரு அதிகாரமும் சொல்றாரு. 1வது அதிகாரம் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. 2, 3, 4 படிங்களா. 4:8
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள்.
எங்க திருப்பி திருப்பி சொல்லணும்? ஒரு சாப்டர் சொன்னா பத்தாது. திருப்பி திருப்பி பேதுரு சொல்றாரு. பேதுருவுடைய சொந்த புத்திமதியா இது அப்படின்னு நம்ம கேட்கணும். பேதுரு தானா யோசிச்சு இதை சொல்றாரா? இல்ல, பேதுருடைய இருதயத்துல கொழுந்துட்டி எறிகிற ஒரு கற்பனை இது. ஏன்னா தான் நேசிச்ச, ரொம்ப ரொம்ப உயிர்கா நேசிச்ச தன்னுடைய மீட்பர், அவரோடு தான் வாழ்ந்த கடைசி ராத்திரி எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. அந்த அன்பான மீட்பர் அவர் தான் மேசியா கடவுள்னு அவங்களுக்கு தெரிஞ்ச போது அவர் எந்திரிச்சு துண்டை கட்டிக்கிட்டு அவருங்க காலெல்லாம் கழுவுறார். அவங்க காலெல்லாம் கழுவி என்ன, நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட ஒன்னு கேட்டுக்கிட்டார், நீங்க எனக்கு காண்பிக்க வேண்டிய நன்றி கடன் என்ன தெரியுமா? நான் உங்களை அன்பாய் இருந்தது போல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அதான் கேட்டுக்கிட்டார். நமக்கு ரொம்ப விரும்புறவங்க சாவரத்துக்கு முன்பதாக ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மனசுல எப்படி எரியும் அது, உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க சாவரத்துக்கு கடைசியா என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு காரியம், அதை நிறைவேற்றாம இருப்போமா? என் தாய்க்கு கடைசியில ப்ராமிஸ் பண்ண அப்படி இப்படின்னு என்னென்னவோ செய்யறாங்க. பேதுருக்கு கடைசியா, சீஷர்களுக்கு இயேசு கடைசியா சொன்ன ஒரு கட்டளை இதாங்க, நான் உங்களில் அன்பா இருந்தது போல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், அன்பா இருங்கள். அது வந்து பேதுருடைய மனசுல பயங்கரமா எரிஞ்சுகிட்டு இருக்கோம். அத பேதுரு நமக்கு இயேசுகிட்ட இருந்து பெற்ற கட்டளைய நமக்கு அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற. இதுவரை பேதுரு மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடுல எழுதுறவங்க எல்லாருமே இதை சொல்றது. பவுல் சொல்றத பார்க்கலாம், யோவான் அந்த அதிகாரமே அன்பை பத்தி தான் அவர் பேசுறத பார்க்கலாம். அந்த அவர் நிருபகத்துல எபிரேயர்ல எழுதி இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் இயேசு சொல்லும் போதும் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு அடையாளமே, கிறிஸ்தவங்கன்றதுக்கு அடையாளமே என்ன? இதனாலே உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். எதினாலே? அன்பு கூறுகிறதினாலே. உங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதினாலே. அன்புன்னும் போது நம்ம தப்பு தப்பா நம்ம ஊர்ல நினைச்சுக்கிறாங்க அன்புன்றது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். என்ன மாதிரி அன்பை பத்தி பேதுரு பேசுறாரு? அன்புனா ரொம்ப தப்பான எண்ணங்கள், தப்பான உணர்வுகள் இருக்கு. பேதுரு என்ன மாதிரி அன்பை பத்தி புதிய ஏற்பாடுல நமக்கு சொல்லப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி அன்பு அப்படின்னா, பேதுரு வந்து அன்புலேயே உயர்ந்த அன்பை பத்தி பேசுறார். புதிய ஏற்பாடுல பேசுற அன்பு பத்து, அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிரேக்கில் அகாப்பே அப்படின்வாங்க, அகாப்பே அன்பு. அது வந்து ஒரு கீழ்த்தரமான மனுஷிக சென்டிமெண்டல் உணர்ச்சிக்கு உட்பட்ட அன்பு அல்ல, ஒரு லோ ஒரு மனுஷிகமான அன்பு அல்ல, அது ஒரு தெய்வீகமான அன்பு. ஒரு ஃபீலிங்னால, ஒரு உணர்ச்சினால வருது. அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்குங்க அப்படின்னு கொஞ்ச நாள் தான் அந்த ஃபீலிங் இருக்கும், அந்த ஃபீலிங் போனோம்னா அன்பே இருக்காது. அந்த மாதிரி அன்பை பத்தி இது பேசல. இது வந்து தெய்வீகமான அன்பு, இது வந்து ஒரு ஒரு சித்தத்துல வர அன்பு, ஒரு த லவ் ஆஃப் சாய்ஸ்ன்னுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த அன்பு வந்து கட்டளைக்கு பதில் கொடுக்கிற அன்பு. ஒரு உணர்ச்சியில வர அன்பெல்லாம் கட்டளை கொடுக்க முடியாது. நீ அன்பாயிரு அன்பாயிருன்னா உணர்ச்சி வந்துருமா? வர முடியாது இல்லைங்களா, அது தானா வருது உணர்ச்சி எல்லாம். இந்த அன்பு வந்து கட்டளைக்கு பதில் கொடுக்கிற, கட்டளைனால அன்பு கூட முடியிற அன்பு. ஏன்னா இது சித்தத்தினால வர அன்பு. நான் அன்பு கூறணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால அன்பு கூறுவேன். எனக்கு ஃபீலிங் இருக்குதோ ஃபீலிங் இல்லையோ, ஆனா நான் அன்பு கூறுவேன். அதனால சித்தத்தினால கட்டளைக்கு உட்பட்டு, தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு வருகிற அன்பு, அவருடைய அன்பை பார்த்து நமக்கு வருகிற அன்பு, அதாங்க அன்பு. இதுக்கும் உணர்ச்சிகள்னால ஒரு கலந்து ஒரு போற உணர்ச்சிகள்னால வர அன்பு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்பை நம்ம கட்டளையிட முடியும், ஏன்னா இது வந்து ஒரு தெய்வீகமான அன்பு. எந்த ஆத்மாக்குள்ள கடவுளுடைய உயிர் இருக்கோ அந்த ஆத்மா தான் இந்த அன்பை காட்ட முடியும். எல்லாருனாலையும் இந்த அன்பை காட்ட முடியாது. இது ஒரு தெய்வீகமான அன்பு, எல்லாருனாலையும் இந்த அன்பை காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நான் இந்த அன்பு கூறணும்னு கட்டளை கொடுக்கறேன்னா இந்த அன்பு கூறுகிற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா இந்த அன்பை கூறவே முடியாது. ஏன் நான் சொல்றேன் பாருங்களேன், ஏன்னா இயற்கை மனிதர்களுக்கு அவங்களுக்கு இந்த அன்பை செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இயற்கை மனிதர்களுக்கு இந்த அன்பு பத்தி தெரியும், யோசிக்கவும் முடியாது, இந்த அன்பை பத்தி இந்த காமிக்கவும் முடியாது. இது ரொம்ப வினோதமான அன்பு. இயற்கை மனிதர்களுக்கு இந்த அன்பை பத்தி தெரியாது. அது இயேசுவே சொல்றத பார்ப்போமே, யோவான் 5:42.
உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன்.
யார பார்த்து சொல்றாரு? பயங்கர பக்தி வைராக்கியம் கொண்ட, வேதத்தை கரைச்சு குடிச்ச மத தலைவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை. ஏன் அப்படி அவரை அவங்கள பார்த்து அப்படி சொல்றாருன்னா, ஒரு மறுபடியும் பெறவாத மனுஷனுக்கு இந்த அன்பை காட்டக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாருனாலையும் இந்த மாதிரி அன்பு கூற முடியாது, ஏன்னா பாவத்தின் ஒரு வெளிப்பாடு வந்து ஒரு சுயநலம். எது எடுத்தாலும் சுயநலம், சுயநலம். எல்லா மனுஷங்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா அன்புலையும் பெரிய பாசம், தாய் பாசம், அந்த பாசம், இந்த இருக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு கரப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா சுயநலம். சுயநலமே காண்பிக்க, சுயநலமே இல்லாத தன்னை வருத்திக்கிட்டு கூட அன்பு செய்யக்கூடிய, எந்த சுயநலம் எதிர்பாராத காட்டக்கூடிய அன்பு. கடவுள் எப்படி அன்பு செய்கிறாரோ அந்த மாதிரி செய்யக்கூடிய அன்பு தான் இந்த அன்பு. கடவுள் மாதிரி அன்பு செய்யக்கூடிய ஒரு அன்பு, சுயநலமே இல்லாத. இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு, இட்ஸ் அ டிஸ்இன்ட்ரெஸ்டட் லவ், பெனவலன்ஸ்வாங்க. அதாவது ஒரு மற்றவங்களுடைய நன்மையை கருதி, என்னை விட மற்றவங்க முக்கியன்றத நினைத்து மற்றவங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அன்பு, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. இந்த அன்பு இயற்கை மனிதனுக்கு காண்பிக்கவே முடியாது. மறுபடியும் பெறவாத மனுஷனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச அன்பெல்லாம் அதுல எல்லாம் சுயநலம் இருக்கும். காம அன்பு இல்லைங்களா, எரோட்டிக் லவ் அவனால உணர முடியும். மனுஷீக அன்பு அவனால உணர முடியும். குடும்ப அன்பு, என் பிள்ளைங்க, என் உறவினருங்க, என் சொந்தக்காரங்க, என் பங்காளிங்க, அந்த அன்பு கூட அவனால உணர முடியும். ஏன் ஒரு இன அன்பு இல்லைங்களா, என்னுடைய ஜாதி, அந்த அன்பு அவனுக்கு இருக்கலாம். என்னுடைய மக்கள், நம்ம எங்க தெருவுல சொல்லுவாங்க மாவாள் மாவாள் அப்படின்வாங்க, அந்த மாதிரி அந்த அன்பெல்லாம் மனுஷனுக்கு இருக்கும். இல்ல தேச அன்பு கூட இருக்கலாம், என்னுடைய ஜாதி, என்னுடைய நாட்டு சேர்ந்தவன், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த அகாப்பேன்ற அன்பு மறுபடியும் ஒரு மனுஷன் பிறக்கலன்னா அவனுக்கு இந்த அன்பை காண்பிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு இல்லை. இது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ், ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ். 1 யோவான் 3:16 படிங்களா.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் ஆகி இருக்கிறோம்.
அதான் இதுல பாத்தீங்கன்னா சுயநலமே இல்லாத அன்புக்கு ஒரு உதாரணமா அவர் சொல்றார். இந்த அன்பு வந்து உலகத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி அன்பு இல்லை. இது வித்தியாசமான தெய்வீகமான ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ், கடவுள் அன்பு செய்கிற மாதிரி செய்கிற அன்பு. இதில் வந்து இன்னொரு வசனம் படிப்போம், 1 யோவான் 4:12.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்.
சரி, இந்த அன்பை பத்தி பார்த்துட்டு வரும்போது இது சாதாரணப்பட்ட இயற்கை மனுஷனால காண்பிக்கவே முடியாத அன்புன்னு ஒன்று பார்க்குறோம். அதனாலதான் இயேசு என்ன சொல்லி சொன்னாருன்னா, உலகம் இதனாலே, நீங்கள் என்னுடைய சீஷர்கள்ன்னு தெரிஞ்சுக்குவாங்க, எதினாலே, அன்புனால. அப்படின்னா ஏன், உலகத்துல வேறவங்கிட்ட அன்பு இல்லையா, குடும்பத்துல வேறவங்கிட்ட அன்பு இல்லையா? இயேசு என்ன சொன்னாருன்னா, உலகத்துல எங்கேயுமே காண முடியாத, உலகத்துல எங்கேயுமே கேள்விப்பட முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். அது எங்கேயுமே இருக்காது, உலகத்துல எந்த குடும்பத்திலையும் இருக்காது, எந்த ஜாதியிலையும் இருக்காது, எந்த மக்கள்கிட்டயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அன்பு உங்களுக்கு மத்தியில மக்கள் காணும் போது அதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்குவாங்க, நீங்க என்னுடைய சீஷர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. யோவான் அந்த வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, இதனாலே கடவுள் நமக்கு மத்தியில் வாசமா இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதினாலே, நமக்கு மத்தியில் அன்பு, அந்த விசேஷ அன்பு இருப்பதினாலே தேவன் நமக்கு மத்தியில் வாசமா இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றாரு. இது வந்து இந்த அன்பு வந்து இயற்கை மனிதனுக்கு முடியாது. இந்த அன்பை செலுத்தணும்னாவே அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். என்ன கெப்பாசிட்டி, அதைத்தான் பேதுரு நமக்கு சொல்றார். என்ன கெப்பாசிட்டி பார்ப்போமே. பேதுரு அவர் எழுதும் போது முதலாவது இந்த அன்பு நீங்க செலுத்தணும்னு சொல்றதுக்கு முன்பதாக அவர் என்ன சொல்றாரு, ஐயோ இந்த அன்பு என்னால செலுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. என்னால முடியுமா, எனக்கு சுயநலமே பிடிச்ச மனுஷன், என்னால போய் இந்த அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு பதில செலுத்த முடியும்ன்றார். எப்படிங்க, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, இருக்குது அப்படின்றார். எப்பங்க வந்துச்சு இந்த கெப்பாசிட்டி, அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் அந்த அன்பை பத்தி அவர் சொல்றார். அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறதே அழகா ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப அழகா எழுதுறாருங்க. என்னன்னா ஒரு கட்டளைய முன்னாடி பின்னாடி ஃபுல்லா அழகா பார்சல் பண்ணி கொடுக்கறதுன்றது. வெறும் கட்டளை அன்பு கூறுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஒரு வசனத்தோடு 5 வசனங்கள் எழுதுறார் பாருங்களேன். 20, 20 22-25 வரைக்கும் ஒரே பாயிண்ட்டை தான் அவர் சொல்ல நினைக்கிறது. என்ன தெரியுமா? அன்பு கூறுங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க. ஏன் அந்த 4 வசனம் எழுதியிருக்காருன்னா, மேலையும் கீழையும் அதுக்கு ரொம்ப ஒரு பேக்கேஜிங்னுவாங்க, ஒரு நல்ல பார்சல், ஒரு சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் தெரியுமா, அது வந்து கீழே இந்த நல்ல நியூட்ரியன்ஸு, வெஜிடபிள்ஸு, முட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் பிரெட்டை போட்டு அமுத்தி கொடுக்குற மாதிரி. ஆனால் விஷயம் அங்கே இருக்குது, உள்ளதான் இருக்குது. அந்த மாதிரி பேதர் ஒரு சாண்ட்விச் பண்ணுற மாதிரி முன்னாடி ஒரு காரணம் சொல்கிறாரு, பின்னாடி ஒரு காரணம் சொல்லி நடுவில் அந்த அன்பை பற்றி கொண்டு வர்றார். முதலாவது அவர் பதில் கொடுக்கறது என்னன்னா, உங்களால் அந்த அன்பை காட்ட முடியும், உலகத்தில் வேறு யாருனாலையும் காட்ட முடியாது, உங்களால் காட்ட முடியும், உங்களால் அந்த அன்பு அனுபவிக்க முடியும், கடவுள் அன்பு செய்யற மாதிரி உங்களால மாத்திரம்தான் முடியும். ஏன், எப்படி எனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துச்சு, எப்போ வந்துச்சு, அதுக்கு தான் அந்த பதில். 22வது வசனத்துல அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. எப்படி, என்ன பதில் கொடுக்கிறாரு படிங்களா?
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருக்கும்படி,
இருக்கும்படி நீங்க இப்படி இருக்கும்படிக்கு,
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
சரி, இந்த தெய்வீக உயர்ந்த சிறந்த அன்பை நம்ம காண்பிக்கணும்னா, முதலாவது கெப்பாசிட்டி என்ன இருக்கணும்னா, ஒரு சுத்தமான ஆத்மா இருக்கும். சுத்தமான ஆத்மானால தான் இப்படி ஒரு அன்பை காட்ட முடியும். அந்த ஆத்மா இல்லைன்னா இப்படி ஒரு அன்பு வரவே முடியாது. ஒரு சாக்கடை தண்ணியில போய் ஒரு பியூர் சுகமளிக்கிற தீர்த்தம் வர முடியுமா? ஒருபோதும் வர முடியாது. ஒரு சாக்கடை தண்ணியில வர முடியுமா? வரவே முடியாது. அதை பயங்கர பியூரிஃபை பண்ணாதான் அப்படி ஒரு தீர்த்தம் வர முடியும். இந்த தெய்வீக அன்பு யாரு காட்டணும்னா, முதலாவது என்ன தேவை? ஒரு சுத்தமான ஆத்மா தேவை. அது உங்களுக்கு இருக்குன்றார் பேதுரு. பாருங்களேன் அந்த 22வது வசனத்துல, உங்கள் ஆத்மா நடுவில் வருது பாருங்க, உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால், உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால். சுத்தம், உங்க ஆத்மா ஃபுல்லா சுத்தமா இருக்குது. எப்படி சுத்தமா இருக்கிறது? முதல்ல ஒரு டைம்ல சுத்தம் ஆயிடுச்சு, அந்த சுத்தமான எஃபெக்ட் இன்னமும் சுத்தம் ஆகிக்கிட்டே இருக்குன்ற பாஸ்ட், என்ன பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னுவாங்க, அது ஒரு டைம்ல நிகழ்வுல பாஸ்ட் நடந்துருச்சு, அது இன்னமும் சுத்தம் ஆகிக்கிட்டு இருக்குது என்றார். உங்க ஆத்மா சுத்தமாக்கின பரிதால் நீங்கள் ஒருவர் இடத்துல அன்பு கூற முடியும். ஏன்னா ஒரு அசுத்த ஆத்மானால அன்பு கூற முடியாது. ஒரு பாவ ஆத்மா, கழுவப்படாத ஒரு ஆத்மா, மறுஜென்மம் அடையாத ஒரு ஆத்மா, மீட்கப்படாத, மறுரூபம் ஆகாத ஒரு ஆத்மானால இந்த அன்பு கூறவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஆத்மா வந்து பயங்கர அசுத்தம் உள்ளது. அந்த ஆத்மாக்குள்ள பலவிதமான விஷங்கள் ஓடுது, பலவிதமான, மறுபடியும் சுத்தமாக்காத ஆத்மாக்குள்ள பயங்கரமான விஷம் ஓடுதுன்னுவாங்க இல்லைங்களா, பாய்சன்னா, பலவிதமான பாய்சன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். விஷம்னா விஷம், பலவிதமான விஷம். என்ன மாதிரி விஷம்? பொறாமைன்ற விஷம், வெறுப்புன்ற விஷம், சுயநலமே ஃபுல்லா காலில் இருந்து தலை வரைக்கும் என்ன இருக்குது? விஷம்தான், சுயநலம் தான் இருக்குது. அதுல விரோதம், பொறாமை, கசப்பு, கோபம், வெறுப்பு, வைராக்கியம் எல்லாம் ஓடுது. அந்த ஆத்மானால எப்படி இந்த அன்பை காட்ட முடியும்? அந்த விஷம் முழுசா ஓடுற ஆத்மானால ஒருபோதும் இந்த மாதிரி ஒரு அன்பை காட்ட முடியாது. இந்த அன்பை காட்டணும்னா முதல்ல என்ன தேவை? சுத்தமான ஒரு ஆத்மா. அது உங்களுக்கு ஆயிடுச்சுன்றார் பேதுரு. எப்படிங்க பேதுரு பாருங்களேன், சுத்த இருதயத்தோட சுத்த ஆத்மா எப்படி ஆச்சு? எப்போ ஆச்சு நமக்கு, நம்ம ஆத்மா எப்போ சுத்தமாச்சு அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படும் போது. நாம் ரட்சிக்கப்படும் போது, ரட்சிப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு நம்முடைய கடந்த பாவங்களை எல்லாம் நம்மளை சுத்திகரிச்சிருச்சு. நம்ம செஞ்ச எல்லா பாவங்களும் சுத்திகரித்தது மாத்திரம் இல்லாம, இன்னமே நம்ம வாழ்வதற்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்கு, ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கு ரட்சிப்பு. அதான், நம்ம கடந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, சுத்தப்படுத்துறது மாத்திரம் இல்லை, இன்னமே நம்ம புதுசா வாழ்றதுக்கு, புது விதமா வாழ்றதுக்கு ஒரு புதிய இருதயத்தை நமக்கு ரட்சிப்பு கொடுக்குது. அதுக்கு பேர் தான் சுத்திகரிப்பு, உங்க ஆத்ம சுத்திகரிப்பு, பியூரிஃபிகேஷன் ஆஃப் த சோல் அப்படின்னு ஒரு வசனம் எசேக்கியல் 36:24. புதிய உடன்படிக்கையை பத்தி பேசும்போது ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யுதுன்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்பதான் நினைச்ச கரண்ட் எப்போ வருமோன்னு. 36:24
நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள்.
பாருங்களேன், சுத்தமாக்குவேன், சகல பாவங்களையும் நீக்கி, சகல அக்கிரமங்களையும் நீக்கி, நரகலான அசிங்கத்தையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அதோடு நிக்கிறது இல்ல. அப்புறம்
நீங்கள் சுத்தமாக்குவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன்.
பாருங்களேன், ரட்சிப்பு ஒரு பெரிய காரியங்க. ரட்சிப்பு வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய கெப்பாசிட்டியை கொடுக்குது. இது வரைக்கும் வேலை செய்யாத காரியங்கள்லாம் நமக்குள்ள, நம்ம ஆத்மாக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம சிந்திக்கிறவர்களா மாறிடுறோம், நம்ம மனசாட்சி பேச ஆரம்பிக்குது, ரொம்ப உணர்வுள்ளவர்களா ஆரம்பிக்கிறோம். பாவங்களெல்லாம் கழுவுறது மாத்திரம் ரட்சிப்பு இல்லை, இன்னமே நம்ம வாழ்க்கையில சுத்தமா வித்தியாசமா வாழ்வதற்கு புதிய இருதயம் கிடைக்கிறது ரட்சிப்பு தான் செய்யுது. அதுக்கு பேர் தான் பேதுரு என்ன கொடுக்கறாரு, உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் பேர் பேதுரு அப்படி கொடுக்கறாரு பாருங்களேன். ஆனா ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், அப்படி நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருந்தா, ஏன் இன்னமும் சில நேரங்களில் நம்ம பாவம் செஞ்சிடறோம் இல்லைங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கணும், சுத்திகரிப்பு வந்து ஒரு ப்ராசஸ். அது ப்ராசஸ். ஒரு வாட்டி பொசிஷனலாக நம்ம முழுசாக சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு ப்ராசஸ், நம்ம வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக்குதல் போய்கிட்டே இருக்கும். அதனால பொசிஷனலாக ஒரு வாட்டி சுத்திகரிக்கப்பட்டுறோம், ப்ராசஸாக போகிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் பேதுருக்கு அந்த கால் கழுவும் போது பேதுரு என்ன சொல்றாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவர் கால் கழுவ போகும்போது ஆண்டவரே நம்ம முழுசா கழுவி விடுன்றார். ஆண்டவர் அடையாளமா என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா முழுசா கழுவுனவனுக்கு திருப்பியும் நம்ம கழுவ வேண்டியதில்லை, அவன் கால் கழுவுனா போதும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசா ஒரு வாட்டி நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, கழுவப்பட்டுட்ட, ஆனா நம்ம ரோட்ல திருப்பி திருப்பி குளிச்சுட்டு வந்தவங்க திருப்பி ரோட்ல நடந்து போகும்போது காலெல்லாம் மண்ணாயிருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம முழுசா கழுவப்பட்டுட்டோம், ஆனா உலகத்துல நம்ம போயிட்டு வரும்போது சில நேரங்கள்ல பாவம் நம்ம இதுல ஒட்டிக்குது. அதுக்கு நம்ம அதான் ஒன்னி யோவான்ல சொல்ற மாதிரி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களை சகல பாவங்கள்ல இருந்தும் சுத்திகரிக்குது. தொடர்ந்து கண்டினியூஸா தேவ பிள்ளைக்கு தொடர்ந்து நம்மள பாவங்கள்ல சுத்திகரிக்கிறது இயேசுடைய ரத்தம். அதுதான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பல முறைகளை வச்சிருந்தார், பல சடங்குகளை வச்சிருந்தார். கையை கழுவணும், காலை கழுவணும், அதை கழுவணும், சுத்திகரிப்பின் சடங்குகள் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே ரட்சிப்புல நமக்கு நிறைவேறிடுது. ரட்சிப்புல நமக்கு நிறைவேறத நம்ம பார்க்கலாம். சரி, பேதுரு முதலாவது அன்பு கூறுகிற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. இந்த தெய்வீக அன்பு கூறுகிற கெப்பாசிட்டி எதினாலே? உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியால். நீங்க உங்க ஆத்மாவை பியூர் ஆக்கிட்டீங்க, உங்களுக்கு பியூரான ஒரு சோல் இருக்கு, அதனால உங்களால அன்பு கூற முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. அந்த பியூரிஃபிகேஷன் எப்போ நடந்துச்சு? ரட்சிப்புல நடந்துச்சு. நம்ம ரட்சிக்கப்படும் போது அந்த பியூரிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ரெண்டாவதாக, எப்படி ஆத்மா பியூர் ஆச்சு? அதுக்கு பதில் அதுலயே கொடுக்கிறாரு பாருங்களேன். 24 மணி நேரம் உபவாசம் பண்ணதுனால ஆகல, அபிஷேகம் வந்ததுனால என் ஆத்மா பியூர் ஆகல. என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? எதினாலே உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது?
ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து,
சத்தியத்துக்கு கீழ்படிந்ததுனாலே. அன்பு கூறுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. அந்த அன்பு கூறுற கெப்பாசிட்டி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்க ஆத்மா சுத்தமானதுனாலே. உங்க ஆத்மா எப்படி சுத்தமாச்சு? சத்தியத்துக்கு நீங்க கீழ்படிந்ததினாலே. பாருங்களேன் எப்படி சொல்றாரு, சத்தியத்துக்கு நீங்க கீழ்படிந்ததினாலே. ஒரு மனுஷன் எப்படிங்க ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா என்ன கேள்வி, எதுனா பதில் சொல்லுவீங்க நீங்க? ஒரு மனுஷன் எப்படி
ரட்சிக்கப்படுறான்?
வசனத்தை நம்பி ரட்சிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல என்ன தேவை? விசுவாசம் தேவை. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம் விசுவாசம். ஆனா இந்த வசனத்துல பேதுரு விசுவாசத்தையே பேசுற மாதிரியே தெரியல. உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதான் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, சுத்தமாக்கப்பட்டீங்க. எதினாலே சுத்தமாக்கப்பட்டீங்க? ஆக்சுவலா விசுவாசத்தினாலே சுத்தமாக்கப்பட்டீங்கன்னு வரணும். ஆனா பேதுரு விசுவாசம்ன்றதே பேசுறது இல்ல. பேதுரு விசுவாசத்தை விட்டுட்டாரா? வித்தியாசமான வழியை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறாரான்னு நம்ம நினைக்கலாம், ஆனா இல்லவே இல்லை. ஏன்னா விசுவாசம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப குழம்பி போயிருக்கு நம்ம காலத்திலேயே, இல்லைங்களா? விசுவாசம்னா என்ன? இயேசுவை நீ விசுவாசிக்கிறியா? நான் என்ன சொல்றது எல்லாம், ஆமா நான் விசுவாசிக்கிறேன்னு தலை ஆட்டினா போதும், உங்களை உடனே பிடிச்சி முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து நீ ரட்சிக்கப்பட்டுட்டுவாங்க. விசுவாசத்துக்கு விளக்கத்தை அவர் கொடுக்கிறாருங்க. விசுவாசம்னா என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு கீழ்படியிறது தான் விசுவாசம். விசுவாசத்தினுடைய விளைவு, உண்மையான ரட்சிக்கிற விசுவாசத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அது சத்தியத்துக்கு கீழ்படியும். அதனால பேதுரு விசுவாசம்னு சொல்றத விட்டுட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிதலினாலேயே நீங்க உங்கள் ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது அப்படின்ற அந்த வசனங்களை புரிஞ்சுக்க பார்க்கணும். அதோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். விசுவாசம் என்ன செய்யும் அதைத்தான் பேதுரு அவங்க பயன்படுத்துறார். விசுவாசம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வைக்கும், கீழ்ப்படிய வைக்கும். ரட்சிப்பு நம்மளை முழுசா சுத்திகரிக்கப்பட்டது. ரட்சிப்பு எப்படி வருது? நம்ம பொதுவா சொல்ல போனோம்னா ரட்சிப்பு விசுவாசத்தினாலையும் மனம் திரும்புதல்னாலையும் வருது. அதைத்தான் பேதுரு அங்க சொல்றார். உங்களை உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது எதன் மூலமா? பாவத்திலிருந்து நீங்க திரும்பினதுனால மனம் திரும்பிட்டீங்க. விசுவாசத்துக்கு என்ன பேரு? சத்தியத்துக்கு கீழ்படுகிறது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றது, அதுக்கு தாங்க விசுவாசம்ன்றதுக்கு அர்த்தமே. விசுவாசத்தை அவர் மிஸ் பண்ணிரல, விசுவாசத்தை விளக்குறார். அவர் விசுவாசத்தை விளக்குறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசம்ன்றது வந்து தலைய தலையே ஆட்டுறது இல்லை. விசுவாசம், நீ நம்புறியா இயேசுவ? நான் நம்புறேன். எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? ஃபேத். ஃபேத்னா என்ன? விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. அப்படின்னு சொல்லிட்டு போறது விசுவாசம் இல்லை. விசுவாசம் அர்த்தம் என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசம், மெய்யான விசுவாசம் சத்தியத்துக்கு நம்மளை கீழ்ப்படிய வைக்கும். அதை தான் பேதுரு அவங்க பயன்படுத்துறாரு. காஸ்பல் உங்களுக்கு வரும்போது, சுவிசேஷம் உங்களுக்கு வரும்போது, ரட்சிப்பு உங்களுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு? நீங்கள் உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது. எப்படி? பாவத்திலிருந்து நீங்க திரும்பினதுனாலே உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க. அப்படிதான் பேதுரு. அதை இது ரெண்டும் பிரிக்க முடியாது. என்னோட கனெக்ஷனை பார்க்கணும். விசுவாச நம்ம பியூரிஃபை ஆகிறோம், ரட்சிப்பில் நம்ம பியூரிஃபை ஆகிறோம். பியூரிஃபை எதனால ஆகிறோம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே பியூரிஃபை ஆகிறோம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பேதுரு எதுக்காக இதை சொல்லிட்டு வர்றாருன்னா, அன்பு செய்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. அந்த கெப்பாசிட்டி எப்படி கிடைச்சிச்சு? உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டதுனாலே. உங்க ஆத்மா எப்படி சுத்திகரிக்கப்பட்டது? சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்ததுனாலே உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பத்தி விளக்கமாக பேதுரு அங்க சொல்றத பார்க்கலாம். அதனால என்ன ஆச்சு? பேதுரு அதனால என்ன சொல்றாரு? நீங்க இப்படி ஆனதுனாலே இந்த விசேஷமான தெய்வீக அன்பை உங்களால காண்பிக்க முடியும். உங்களால காண்பிக்க முடியும். ஒரு வசனம் படிப்போம். 1 யோவான் 3:14.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
15 படிங்களா.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
இந்த வசனத்துல யோவான் என்ன சொல்றாரு? ஒரு கிறிஸ்தவனா நீ இருந்த, ரட்சிக்கப்பட்டவனா நீ இருந்தீனா, அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உன் சகோதரனை நீ நேசிக்கிறவனா இருக்கணும். நீ காண்டி நே சகோதர அன்பு இல்ல, கிறிஸ்தவங்க கூட இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்ல, சகோதர அன்பே இல்லைன்னா என்ன அடையாளம் அதுக்கு? உனக்கு ரட்சிப்பே வரலன்னு அர்த்தம். பாருங்களேன், அது விளக்கமா கூட சொல்றாரு. 4:7 படுங்க.
பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான்.
தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவனால் பிறந்த எவனுக்கும் இயற்கையா என்ன வரும்? அன்பு வரும். 20 படிங்களா அதே அதிகாரத்துல.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
படிக்கலாம், யோவானை நீங்க அடிக்கடி போய் படிச்சு பார்க்கலாம். அவர் முழுசா என்ன சொல்ல பாக்குறதுனா, எப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா உனக்கு அன்பு இருக்கணும். உனக்கு அன்பு இல்லைன்னா நீ ரட்சிக்கவே படலன்னு அர்த்தம். நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்கு அன்பு இருக்கும், அந்த அன்பை அதிகமாக காட்டு. அதான் வேதம் நம்ம கட்டளை கொடுக்கறது. உனக்கு அன்பே இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்கு அந்த அன்பு இருக்கும், அந்த அன்பை அனல் மூட்டி அதிகமாக காட்டு. அதான் வேதம் நமக்கு கொடுக்கற கட்டளை. யோவானை தான் கொடுக்கிறார். பிலிப்பியர் 1:9 இவர் அப்படிதான் சொல்றது, நீங்க உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியும், அதை அதிகமாய் காட்டுங்க. 1 யோவான் 5:1-2 படிங்களா. ஒரு தேவ பிள்ளை, கடவுளால் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளையனுடைய ஒரு அடிப்படை அடையாளம் வந்து அன்பு. நாங்க சொல்றத பாக்கலாம். 5:1-2
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம்.
பாருங்களேன், இது இந்த வசனத்துல தான் சொல்றது, அடிப்படையா ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு நீ இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீ அன்பு கூறுவ, அன்பு கூறுவ. சரி, இதுல என்ன படிக்கிறோம் நம்ம? முதலாவது பேதுரு வந்து நம்மள அன்பு கூறணும்னு கட்டளை கொடுக்கறதுக்கு முன்பதாக உங்களுக்கு அந்த தெய்வீக அன்பு காண்பிக்க கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. அந்த கெப்பாசிட்டி எப்போ வந்துச்சு? நீங்க சுத்தம், உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டதுனாலே. எப்படி உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது? சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படுந்ததுனாலே. அதனால உங்களுக்கு அந்த அன்பு காண்பிக்க கூடிய வல்லமா கெப்பாசிட்டி இருக்கு. உலகமெல்லாம் காண முடியாத, உலகமெல்லாம் அனுபவிக்க முடியாத அன்பு உங்களுக்கு மத்தியில் இருக்க முடியும். ஏன்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டதுனாலே. அதை அதிகமா அன்பு கூறுங்க, அதை காண்பிங்க அப்படின்னு யோவான் நமக்கு சொல்றத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக யாரை நம்ம அன்பு கூறணும் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. யாரை அன்பு கூறணும்? பிரதானமா அவர் யார சொல்றது? சகோதர அன்பு. சகோதர அன்பு. சகோதர அன்புனா யாரு? எங்க வீட்டில் இருக்கிற பிரதரா? சப மக்கள், என்னோடு இருக்கிற, என்னோடு ரட்சிக்கப்பட்ட, என் கூட இருக்கிற சர்ச் பீப்புளை பத்தான் அவர் சொல்றார். உங்களுக்கு தெரியுமா, பைபிள் சொல்றது வந்து உலகத்தில் இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறத விட சர்ச்சில் இருக்கிற சகோதரன் மேல நம்ம அன்பு ரொம்ப இருக்கணும். ரோமர்ல போட்டிருக்கு. ரோமர் கேட்கிறாரு, பவுல் கேட்கிறாரு, நீங்க வந்து சர்ச்சில் இருக்கிறவங்கள ரொம்ப நேசிக்கணும். சர்ச்சில் இருக்கிறவங்க இருக்காங்க, உலகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆர்குமெண்ட் வருது, நான் இந்த விக்கிரத்துக்கு படைச்சது சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதான்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது. பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ யாரை ரொம்ப மதிச்சு யாருக்கு ரொம்ப பயப்படணும்? சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பயந்து அவங்கள ரொம்ப அன்பு செய்யணும். ஏன் அப்படின்னா, யூ சர்ச்சில் இருக்கிறவங்கள விட்டுட்டு ஒரு விசுவாசியை விட்டுட்டு ஒரு அவிவிசுவாசி மேல ரொம்ப அன்பு காமிச்சுன்னா அவன் என்ன நினைப்பான்? நான் அவிவிசுவாசமா இருப்பதே நல்லதுன்னு நினைக்க மாட்டான் இல்லைங்களா. ஒரு விசுவாசி மேல அன்பு நமக்கு அதிகமா இருக்கணும்னு வேதம் நமக்கு எதிர்பார்க்குது. ஒரு விசுவாசி மேல அன்பு. சரி, முதலாவது நமக்கு அன்பு செய்யற கெப்பாசிட்டி எப்போ வந்துச்சுன்னு பேதுரு சொல்றார். ரெண்டாவதாக நம்ம யார அன்பு செய்யணும்னு பேதுரு நமக்கு சொல்றத இந்த வசனத்துல பார்க்கலாம். நம்ம ஆத்மா சுத்திகரிக்கிறதுக்கும் அன்பு செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, மீட்கப்படாத, ரட்சிக்கப்படாத, மறுபடியும் பெறவாத ஆத்மா வந்து சகல விதமான விஷகரமான காரியங்கள், பாம்புங்க விஷங்க அதுக்குள்ள ஓடுறதுனால, பொறாம, வெறுப்பு, கசப்பு, சுயநலம் எல்லாத்துக்குள்ள ஓடி அந்த ஆத்மாவை கலக்க வைக்கிறதுனால, அந்த ஆத்மானால ஒருபோதும் சுயநலமே அற்ற இந்த தெய்வீக அன்பை அதுக்குள்ள இருந்து வரவே முடியாது. ஒரு சாக்கடை கிட்ட இருந்து தீர்த்தம் வரவே முடியாது. வர முடியுமா? வரவே முடியாது. இந்த சுகமளிக்கிற தெய்வீக அன்பு சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மாக்குள்ளதான் வர முடியும். தெய்வம் அன்பு செய்யற மாதிரி பிதா குமாரனுக்கு மத்தியிலிருந்து அந்த அன்பு நம்ம மூலமா உலகத்துக்கு ஊத்தப்படணும்னா கடவுள் அசுத்தமான ஆத்மா மூலமா அதை ஊத்த மாட்டார். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மா. பேதுரு என்ன சொல்றாரு, அது உங்களுக்கு நடந்திருக்கு, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டதுனாலே அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. நீங்கள் ஒரு விதத்துல பாருங்களேன், இந்த வசனம் சொல்ற இது பாருங்களேன், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள் ஆகும்படி உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சது, இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்றாரு பேதுரு, எதுக்காக நடந்துச்சுன்றாரு, இந்த அன்பை நீங்க காட்டும்படிக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சுன்றாரு. பாருங்களேன் அதோட அதிசயத்தை. நம்ம ரட்சிக்கப்பட்டது ஏதோ பல காரணங்கள் இருக்கு, ஆனா அதுல ஒரு பிரதானமான காரணம் பேதுரு எடுத்து சொல்றது எதுக்கு தெரியுமா, கடவுள் உங்க ஆத்மாவை ஃபுல்லா சுத்திகரித்து சத்தியத்துக்கு உங்களை கீழ்ப்படிய வச்சு ரட்சிக்கப்பட வச்சது எதுக்கு தெரியுமா, தெய்வீக அன்பை நீங்க வெளிக்காட்டணும் என்பதற்காகத்தான் இது நடந்துச்சு. அந்த வசனம் அப்படித்தான் வருது பாருங்களேன், ஸ்நேகம் உள்ளவர்கள் ஆகும்படி, அதுக்காகத்தான் ஆவியினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சுங்க அந்த வசனம் சொல்லுது. சரி, நம்ம பயன்பாடுக்கு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கலான்னு பாக்குறேன். முதலாவது நம்ம இந்த அன்பை எப்படி காட்டுறதுன்றது அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்பாக இந்த வசனத்துல ஆழமான சத்தியங்கள் பேதுரு சொல்றார். ஒரே வசனம் தான், அதுலயே எவ்வளவு சத்தியங்கள் இருக்கு தெரியுமா, ஆழமான சத்தியங்களை சொல்றார். முதலாவது ஒரு நாலு பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன், இது நம்ம பயன்பாடுக்கு நம்ம படிச்சுக்கணும். முதலாவது, ரட்சிக்கப்படாத எந்த இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுடைய ஆத்மாவும் தீட்டுப்பட்டு அசுத்தப்பட்டு பல்யூட்டட் சோல் அப்படின்வாங்க. எல்லாருடைய ஆத்மா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருடைய ஆத்மாவும் எப்படி இருக்கு, தீட்டுப்பட்டு பல்யூட்டாகி அசுத்தமான ஆத்மா, சகலவிதமான விஷமோ அசுத்தமோ நிறைந்த ஆத்மா. அதை பேதுரு இந்த வசனத்துல கத்து கொடுக்கிறார். ஏன், எப்படி கத்து கொடுக்கிறாரு, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதுனாலேன்றார். உங்க ஆத்மா அசுத்தமா இருக்கிறது தானுங்க சுத்திகரிக்கப்பட முடியும். இவங்க சுத்திகரிக்கப்பட்டிருந்தா சுத்திகரிக்கப்படாத எல்லோருடைய ஆத்மாவும் எப்படி இருக்கும், அசுத்தமா தானே இருக்கும். அந்த சத்தியத்தை பேதுரு இதுல விளக்குறாரு பாருங்களேன். அது ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா, ஒரு பெரிய சத்தியம், the total depravity of man என்னுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும், சகல மனிதர்களும், நல்லவங்களும் கெட்டவங்களும், படிச்சவங்களும் படிக்காதவங்களும், ஏழையும் பணக்கார் எல்லோருடைய ஆத்மாவும் தலையிலிருந்து கால் வரைக்கும் விஷம் நிறைந்த சர்ப்பங்கள் மாதிரி பாவத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, டோட்டல் டிப்ராவிட்டி. அவங்க ஆத்மா அசுத்தமோ தீட்டுப்பட்ட ஒரு ஆத்மாவா இருக்கிறது. அந்த பெரிய சத்தியத்தை பேதுரு வந்து அன்பு செய்யணும்ன்ற ஒரு கட்டளையில எடுத்துட்டு வந்து அவ்வளோ பெரிய பாரத்தை அதுல போட்டு விடுறாரு. ஏன் தெரியுமா, நமக்கு கிடைச்சிருக்கிற கெப்பாசிட்டியை நம்ம அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய தீட்டுல நம்ம ஆத்மா இருந்துச்சு, அவ்வளோ அழிஞ்சி அன்பே காட்ட முடியாத சுயநலம் பிடிச்ச மனிதர்களா இருந்த நம்மளை தேவன் அவ்வளோ பெரிய சீரழிவுல இருந்த நம்மளை போய் சுத்திகரித்திருக்கிறார். அதை அப்ரிஷியேட் பண்ணல, எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்களேன். இயற்கை மனிதனுக்கு அது இல்லவே இல்லை, அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிருக்கிறது இல்ல, பெரிய கெப்பாசிட்டி. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லோருடைய ஆத்மா தீட்டுப்பட்ட ஆத்மா, அசுத்தமான ஆத்மா, தேவனுக்கு பார்வை இல்லை. அதனாலதான் பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, நீங்க எவ்வளோ வேத வசனம் அது இதெல்லாம் பேசிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ளே தேவ அன்பு இல்லைன்ட்டார். தேவ அன்பு இல்லை. ஏன்னா யாருக்கு தான் தேவ அன்பு வர முடியும், யாருக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்க முடியும், ஒரு மறுபடியும் பிறந்த மனுஷனுக்கு தான் இருக்க முடியாது, மற்றவங்ககிட்ட இருக்கவே முடியாது. எவ்வளோதான் அவங்க பெரிய நாடகம் போடலாம், பக்தியாக நடிக்கலாம், ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி இல்லைங்க, சில இடங்களில் ரொம்ப அன்பு இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோமே, ரொம்ப அன்பு இருக்கிறத பார்த்துருக்குறோமே. பேதுரு சொல்கிற அன்பு அங்கே இல்லை. இந்த அன்புக்கு ஆரம்பமே என்ன பேர் போடுறாரு, மாயமற்ற அன்பு. மாயமற்ற அன்பு பார்த்துருக்குறோமா, எங்கேயாவது பார்த்தது இல்லைங்க, நான் பார்த்தது இல்லைங்க. மாயமாலமான அன்பை தான் பார்த்துருக்குறேன். ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப கை கொடுப்பாங்க, ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, உள்ள மாயமற்ற ஒரு விதமான மாயமற்ற அன்பு பார்த்தது இல்லைண்ணா. சத்தியம் இல்லாத இடத்துல அந்த மாதிரி அன்பு வர்றதுக்கு வழியே இல்லை. ஏன்னா மறுபடியும் பிறந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மானால தான் அந்த மாதிரி அன்பை காட்ட முடியும். மாயமாலம் இல்லாத அன்பு, அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுடைய ஆத்மா தீட்டுப்பட்டது, அசுத்தமானது. இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் அந்த ஆத்மானுடைய தீட்டை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அவங்க வாழ்க்கையில தீட்ட நம்ம ஆத்மா எவ்வளவு தீட்டுப்பட்டது, எவ்வளவு அசிங்கமானதுன்னு நம்ம ஆத்மாவுடைய தீட்டை உணர்றவங்களுக்கு தாங்க கிருபா கிடைக்கிறது. புரியுதுங்களா? உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டதுன்னா எதனால சுத்திகரிக்கப்பட்டுச்சு? என் ஆத்மாவுடைய தீட்டை நான் ஒரு நாள் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். ஐயோ, உணர்ந்து நான் மனுஷனா, நான் வாழ்றதான், அதனோட தீட்டை என்னால தாங்க முடியாம அந்த ஆயக்காரன் போய் நெஞ்சு அடிச்சுக்கிட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஐயோ, எவ்வளோ மோசமா இருக்கிறேனேன்னு அப்பத்தாங்க நம்ம கண்கள் திறக்கப்பட்டு நமக்கு கிருபை கிடைக்கிறது, ரட்சிப்பு வருது. அப்பத்தான் இயேசு சொன்னாரு, ஒரு பிணையாளிக்கு தான் ஒரு டாக்டர் தேவை, மற்றவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. நம்ம ஆத்ம தீட்டை நம்ம எப்போ உணர்றோமோ, எப்போ நம்ம இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறோமே, இவ்வளோ சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கோமே, இவ்வளோ கடவுள் என்ன சிருஷ்டிகர்த்தா விட எனக்கு உலகம் அசுத்தம் இன்பம் தான் பெருசாக இருக்கேன்னு ஆத்ம தீட்டை எப்போ உணர்றோமோ, அப்போ தாங்க இயேசு இறங்கி வந்து கிருபையா நம்ம மேலே கொட்டுறது. நமக்கு நம்ம ஆத்ம தீட்டை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்ம ஆத்மா எவ்வளவு தீட்டு பிடிச்சதுன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அது உணரும் போது என்ன ஆகும் தெரியுமா? அப்பத்தாங்க பரலோக முதல் குணம் நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆத்ம தீட்டை எவன் உணர்றானோ அவனுக்கு தான் அந்த குணம் வர முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம், அவங்களுக்கு தான் கிருபையா கொட்டும் இந்த உலகத்துல. ஆத்ம தீட்டை நம்ம உணரணும். இந்த உலகத்துல பிறந்த எல்லோருமே, ஆதாம்ல இருந்து வந்த சகல பேரும் அசுத்தமும் பொல்யூட்டடும் பயங்கர தீட்டுப்பட்ட ஆத்மா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வெளியில நல்லா ஸ்மைல் பண்ணலாம், டீசெண்டா ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அழகா பேசலாம் இல்லைங்களா, ரொம்ப படிச்சவங்க மாதிரி இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசலாம், ஆனா அசிங்கம் அருவறுப்பு அவலட்சணமான ஆத்மா, அவங்க தீட்டுப்பட்ட ஆத்மா எல்லோருமே. முதலாவது அந்த பாடத்தை கத்துக்கிறோம். ரெண்டாவதாக அந்த தீட்டுப்பட்ட ஆத்மா சுத்திகரிக்கக்கூடிய ஒரே சாதனம் என்ன தெரியுமா? ஒரே சாதனம் என்ன? தீட்டுப்பட்ட ஆத்மா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணா தீட்டு போயிடுமா? ஏன் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் வந்து இறங்கினா என் தீட்டு போயிடுமா? அதுவா பேதுரு சொல்றாரு, அந்த தீட்டுப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்படுவது, சுத்திகரிக்கப்படுவதற்கு கடவுள் நியமித்த ஒரே சாதனம் என்ன தெரியுமா? என்ன? சத்தியம், சத்தியம் இல்லைங்களா? சத்தியம். ரொம்ப எமோஷனலா பேசுறதுனால இல்ல, ரொம்ப அழகான கதைகளை சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு மக்களை டான்ஸ் ஆட வச்சுக்கிறதுனால இல்ல, சத்தியம் தான் நம்ம ஆத்மாவை சுத்திகரிக்க முடியுங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலேயே உங்க ஆத்ம சுத்திகரிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு பேதுரு சொல்றாரு. அந்த சத்தியம் தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. இல்லைன்னா நான் யோசிச்சு பாருங்க, இந்த வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க, சில ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, ஏங்க இவ்வளோ கஷ்டமானதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். இது ஒன்று தான் உங்கள் ஆத்மாவை சுத்திகரிக்க முடியும், இது ஒன்று தான் உங்கள் ஆத்மாவை சுத்திகரிக்க முடியும், எதுவுமே செய்ய முடியாது. அதை யோசிச்சு பாருங்களேன், சத்தியங்க, சத்தியம் மாத்திரம் தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும், உணர்ச்சிகள் அல்ல, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம நாட்டிலையோ சத்தியத்துக்கு மதிப்பு இல்லை, சத்தியமே இல்லை. அவங்கவுங்க நினைச்சது தான் சத்தியம். ஆர்சி சபை என்ன சொல்லுதோ அதான் சத்தியம், இந்த சபை எது பெந்தகோஸ் சபை எது சொல்லுதோ அதான் சத்தியம், அது சத்தியம். நம்ம எல்லாரும் ஒரே இயேசுவத்தானே நம்புறோம், நம்ம எல்லாரும் கூட்டு கூடி ஒரே பண்டிகை வச்சு ஒரே கம்யூனியன் ஏன் எடுக்க முடியாது? பைபிள் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படி ஒருபோதும் செய்ய முடியாது. ஏன்னா சத்தியம் மாத்திரம், சத்தியம்ன்றது ஒன்று தாங்க இல்லைங்களா, பத்திருக்க முடியுமா? சத்தியம்ன்றது ஒண்ணு, அந்த சத்தியத்தை விட்டு மக்கள் விலகி போவாங்கன்னு வேதம் சொல்லியிருக்கு. அந்த காலத்துல நம்ம வாழ்றோம், எல்லாம் விலகி போயிட்டாங்க. மக்களுக்கு விருப்பமானது, பாரம்பரியத்துக்கு விருப்பமானது சத்தியம் இதுதான் நிக்கிற மக்கள் இல்லை. ஏன்னா பொய்ய நம்ம நம்பணும்னா நம்ம ஆத்மாவை அதை இன்னும் தீட்டுப்படுத்திய நம்மளை அழிச்சிடும். பொய்ய நம்ம நம்பவே கூடாது. பொய், போன வாரம் படித்தோம், பொய் பைபிளில் இல்லாத எல்லா போதகங்களும் பாரம்பரியமும் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோம், அசுத்த ஆவிகள்கிட்ட இருந்து வருதோ, வஞ்சனையான ஆவிகள் கிட்ட இருந்து, அதுலேருந்து தான் வருதுன்னு பார்க்குறோம். ஆத்மாக்களை அழித்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அது கொண்டு வருது. சத்தியம் மாத்திரம் தாங்க ஆத்மாவை சுத்திகரிக்க முடியும், அதுக்கு தான் சத்தியம் மாத்திரம், அதோட சாதனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற எதுவுமே செய்யாது, எந்த மனுஷ போதகமோ காமெடியோ எதுவுமே செய்யாது. மனுஷ ஆத்மாவை மறுரூபப்படுத்தக்கூடிய சத்தியம் மட்டும்தான். முதலாவது இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஆத்மாவும் தீட்டுப்பட்டது, அந்த தீட்டுப்பட்ட ஆத்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரே சாதனம் சத்தியம் மட்டும்தான். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மா, அதனோட அடையாளம் என்ன தெரியுமா? என்ன அடையாளம் பேதுரு சொல்றாரு? அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியிருதுங்க. நம்ம ஊர்ல அப்படியா சபை கட்டுறாங்க, நம்ம ஊர்ல அப்படியா மக்களுக்கு பேப்டிசம் கொடுக்கறாங்க. ரட்சிக்கப்பட்டது உனக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிவ. சபைக்கு அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க. ஊர்ல கூட்டுறதே மக்கள் வரலன்னு ஊர்ல என்ன தெரியுமா செய்யறது? சாப்பாடு போடுவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? சாப்பாடு போடுறது. நிறைய பேர் வருவாங்க. அதுவா சபை கட்டுறது? ஏன்னா அதை செய்யறது, இது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனா அது சத்தியம் இல்லாம அதெல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஏன்னா கிளப்பு தான் கூட்டுறோம் நம்ம, இது சத்திய சபையாது இல்ல பாருங்களேன். சத்தியங்க சத்தியத்துக்கு கீழ்படுகிறது தான் நிரந்தர அடையாளம் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுன்ற. பேதுருவாதானே சொல்றாரு, உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது. சுத்திகரிக்கப்பட்டு என்ன அடையாளம் பாக்குறேன் நான்? சத்தியத்துக்கு கீழ்படுகிறதுனாலயே, கீழ்படுகிறதுனாலயே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஆத்மா இன்னுமே நான் சத்தியத்துக்கு தான் கீழ்படிஞ்சு வாழ்வேன்னு முடிவெடுத்துருச்சு. அந்த ஆத்மா எப்பப்பார் சத்தியத்தை கேட்கணும்னு ஏங்குது, அதான் அடையாளம் ரட்சிக்கப்பட்டதுக்கு. பேதுருவாதான் சொல்றாரு. அதனாலதான் நம்ம ரொம்ப விரோதமா நிக்கிறது. சில பேர் நம்மளை திட்டுவாங்க கூட, ரொம்ப விரோதமா நிக்கிறது. நம்ம போன செஞ்சுரியில ஸ்டார்ட் ஆச்சு, சிம்பிள் ஃபேத், சிம்பிள் ஃபேத்னு ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? ஈஸி பிலிவிசம்னு வந்துருச்சு. அதாவது நீ எந்த சபை போறியோ, எங்க இருக்கிறியோ, என்ன பண்றியோ தெரியல, ஏசு உனக்காக மறிச்சிட்டாருன்னு நீ நம்பிட்டீனா நீ பரலோகத்துக்கு போயிருவ. சிம்பிள் ஃபேத், ஈஸி ஃபேத். நீ என்னன்னா இரு, ஏசு உனக்காக மறிச்சிட்டாருன்னு நீ நம்பினா நீ பரலோகத்துக்கு போயிருவ. எங்க எங்கனா போய் கையை உயர்த்தி நான் இயேசுவை நம்புகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, இல்லைன்னா ஆல்டர் கால் கொடுப்பாங்க. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் வாங்க கும்பிடு போடுங்க. இங்கன்னா எல்லாரும் கும்பிடு போடுறோம், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. இல்லைனா ஏதாவது ஜபம் சொல்லிடுறது, ஏதாவது லெட்டர் எழுதிடுறது, அவங்க எல்லாம் சொன்னவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சேர்த்து ஒரு பெரிய சபையை ஏற்படுத்துறது. அது இல்லைங்க சபை, சிம்பிள் ஃபேத். ஃபேத் சிம்பிள் தான், ஆனா அது உண்மையான ஃபேத்தா இருக்க வேணாம். பைபிள் சொல்லல கிரியை இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம்னு பைபிள் சொல்லல. இங்க பேதுரு விசுவாசத்துக்கு இன்னொரு பேரே அவர் என்ன கொடுக்கிறாரு? சிம்பிள் ஃபேத்ன்றாரு. சத்தியத்துக்கு கீழ்படுகிற விசுவாசம், அது இல்லைன்னா ரட்சிக்கப்படலைங்க, ஆத்மா சுத்திகரிக்கப்படலை. மூன்றாவதாக பாடம் அதை படிச்சுக்கிறோம். நாலாவதாக பாடம் என்ன பார்க்கிறோம்? முதலாவது எல்லா ஆத்மா அசுத்தமா இருக்கிறது. அந்த ஆத்மா சுத்திகரிக்கக்கூடிய ஒரே சாதனம் சத்தியம் மட்டுமே. அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே அடையாளம் என்ன? சத்தியத்துக்கு அது கீழ்ப்படியும். நாலாவது கடைசியாக அந்த சத்தியத்துக்கு கீழ்படுகிற ஆத்மாக்கு இருக்கிற ஒரு விளைவு, ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா? ஹாரிசான்டல் அண்ட் வர்டிக்கல் ரிசல்ட்னுவாங்க. ஹாரிசான்டல் ரிசல்ட்னா, வர்டிக்கல்னா தேவன்கிட்ட இருக்கிற ஒரு ரிசல்ட். நான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சத்தியத்துக்கு நான் கீழ்படிவேன்றதுக்கு ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா? பேதுரு சொல்ற மாதிரி அவங்களுக்கு சகோதர அன்பு இருக்கும், சர்ச்சில் அன்பு இருக்கும், அவங்களுக்கு சர்ச்சில் அன்பு இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு இன்றியமையாத இன்டிஸ்பென்சபிள் அடையாளம் அன்பு. அன்பு நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இந்த அன்பு எப்படி நம்ம பிராக்டிக்கலாக காட்டுறது? என்ன மாதிரி அன்பு இது அப்படின்னா, முதலாவது அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம் இந்த அன்பை பத்தி. பேதுரு என்ன அதுக்கு பேர் கொடுக்கிறாரு? மாயமற்ற அன்பு. அந்த அன்பு எப்படி வரணும்ன்றாரு? இருதய சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அந்த அன்புக்கு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குது. அந்த அன்பை நம்ம காட்டணும், அது சபையில காட்டணும்னு பேதுரு சொல்றாரு. இந்த அன்பை எப்படி காட்டுறது? இதோடு நம்ம முடிப்போம். இந்த அன்பை எப்படி காட்டுறது? நம்ம ஒரு காலத்துல டைம் எது கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியுமா? டைம் வந்து பிரசங்கிகள் வந்து டைமோடு பிரசங்கத்தை முடிச்சிடணுன்றதுக்காகத்தான் டைமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிச்சேன் தெரியுமா? அந்த டைமில் என்ன பண்ணாங்களோ, அந்த சாண்டு டைம் கிளாக்குன்னு இருக்கும், அதை பிடிச்சி வச்சுருவாங்களாம். வச்சுட்டு அது முடியறதுக்குள்ள அவர் பிரசங்கத்தை முடிச்சிடணும். ஆனால் நம்ம பியூரிட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவியோடு பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குமா, அதை திருப்பி வச்சுட்டு இன்னும் பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேன், ஒரு 5 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். அன்பை ப்ராக்டிக்கலாக எப்படி காட்டுறது? அன்பை எப்படி காட்டுறது அப்படின்னா, நமக்கு இயற்கையாகவே நம்ம செய்கிற வேலை என்ன தெரியுமா? எது எடுத்தாலும் அதை சாதாரணமாக ஆக்கிறது. ஒரு ஒரு சாதாரணமாக ஆக்கிறது. அன்புனா என்ன தெரியுமா? அன்பு ஒரு சென்டிமெண்டலா ஒருத்தரை பத்தி நான் நினைச்சுக்கிறேன். அவங்கள பத்தி ஒன்னும் தப்பா பேசக்கூடாது, ஏன்னா அன்பு செய்யணும் நம்ம. அவங்கள பத்தி எதுவும் குறைவா பேசக்கூடாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஸ்மைல் பண்ணணும். கிறிஸ்தவ அன்பை நீங்க எப்படிங்க காட்டுறீங்க? நான் என்ன சொல்றது, நான் அவங்க வரும்போது அவங்கள ஸ்மைலோடு புன்னகையோடு அவங்கள பார்ப்பேன், அவங்களுக்கு கை கொடுக்குவேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு நான் கேட்பேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்பேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அதான் அன்பா, அதான் அன்பா. யோசிச்சு பாருங்களேன், என் மனைவி நான் ரொம்ப கிறிஸ்தவ அன்பு காட்டுறேன். எப்படி என் மனைவிக்கு நான் டெய்லி இது வீட்டு வேலை செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன் என் மனைவிக்கு, அதுவா அன்பு? இல்லை என் பிள்ளைங்களை நான் எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஆக்கிட்டோம் பாருங்களேன். மேல் பார்வையை அன்பு ஆக்கிட்டோம். அன்புனா என்னங்க? இது ஒரு ஒரு கிராண்ட் சப்ஜெக்டை பற்றி பேசுதுங்க. சாதாரணமாக பண்ணிடக்கூடாது, இதை சீப்பாக பண்ணிடக்கூடாது. கிராண்ட் சப்ஜெக்ட், தெய்வம் காட்டின மாதிரி அன்பை நமக்கு மத்தியில் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அன்பு. அந்த அன்பு இந்த உலகம் பார்த்து நம்ம கிறிஸ்துவோடைய சீஷர்கள்னு கற்றுக்கணும்னா அது என்ன அன்பு? மேல் பார்வையான அன்பா? இல்லைங்க, அது கொஞ்சம் கூட மேல் பார்வையான அன்பு இல்லை. அது வந்து இயேசு நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல. இயேசு அப்படி அன்பு கூர்ந்தார், நம்மளுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு, நல்லாக்குறியாப்பா நல்லாக்குறியாப்பா போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டா போயிட்டார். அதுவா ஒரு காமிச்ச அன்பு? நான் உங்களை அன்பு கூர்ந்த மாதிரி. என்ன மாதிரி அன்பு அது? நம்மளுடைய மிகப்பெரிய அலமான தேவையில் தான் இறங்கி அந்த தேவையை அவர் உணர்ந்து, அந்த பாரத்தை அவர் உணர்ந்து அந்த தேவையை நிறைவேற்றவில்லையா? பாவிகளாக நாம் இருந்தபோது, தகுதி இல்லாதவர்களாக நாம் இருந்தபோது நமக்காக கிருபை கொடுத்து நம்மளுடைய தேவையை பூரணமாக அவர் நிறைவேற்றலையா? அன்பு, கிறிஸ்தவ பிப்ளிக்கல் அன்பு வந்து மேல் பார்வையானது இல்லைங்க, மேல் பார்வையானது இல்லை. அது பயங்கர எங்கே தேவை இருக்குன்னு நாடி அந்த தேவையை பூர்த்தி செய்கிற அன்பு. நமக்கு இருக்க அந்த அன்பு, அந்த தேவை வந்து சேவையில் வெளிப்படும், ஊழியத்தில் வெளிப்படும், தன்னைத்தானே வருத்தி மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு வெளிப்படும், சுயத்தை இழந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு வெளிப்படும், மற்றவங்களுடைய நன்மையை தேடும். அதாங்க அன்பு. நமக்கு அந்த அன்பை நம்ம காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் இங்கே அளிக்க. ஒரு சூப்பர்ஃபிஷியல் சாதாரணப்பட்ட ஒரு காரியம் இல்லை. மற்றவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி அதை பேசக்கூடாது. மினிமலாக தான், மினிமலாக தான், உலகத்திலேயே இல்லை அது. அதுவா நம்ம நம்ம இயேசுடைய பிள்ளைங்கன்னு காட்டப்போது அதுவே இல்லை. என்ன மாதிரி அன்பு தெரியுமா? சபைக்குள்ள நம்ம மக்களுக்குள்ள எங்க உண்மையான தேவை இருக்கு, எங்க உண்மையான தேவை இருக்கு, எங்க பிரதருங்களுக்குள்ள தேவை இருக்கு. இப்ப யோவான் சொல்றார், ஒரு சகோதரனுக்கு தேவை இருக்குன்னு நீ அறிந்து உன் இருதயத்தை அவனுக்கு தேவையை சந்திக்க முடியாம அடைச்சுக்கிட்டேன்னா தேவ அன்பு உன் இருதயத்துல எப்படி இருக்க முடியும்? நம்ம அன்பு நமக்கு மத்தியில் அப்படி இருக்குங்களா? எப்போங்க கடைசி டைமு யாரோ ஒரு தேவையை ரொம்ப பார்த்து அதை எப்போங்க நம்ம நிறைவேற்றிருக்கோம்? எப்போ நிறைவேற்றிருக்கிறோம்? அது ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம், உலக பிரகாரமான தேவையாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், எப்போ திக்கு தசை இல்லாதவர்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு துணியை கொடுத்து, அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அன்பு தாங்க பிராக்டிக்கல் பிப்ளிக்கல் அன்பு. வந்து பேச்சில் இல்லை அன்பு, செயல் ஆக்ஷன்ல இருக்கணும். அது பேச்சுக்கும் உணர்ச்சிக்கும் சம்மந்தப்பட்டது இல்லை, அதை தாண்டினது தான் மாயமற்ற அன்பு. பாடுங்களேன், யோவான் 1:3:18 என்ன சொல்றாரு?
என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல,
கிறிஸ்தவங்களுக்கு மத்தியிலேயே அப்படித்தான் இருக்கு. ஏன் நமக்கு மத்தியிலயும் அப்படித்தான் இருக்கு? அது இல்லங்க இயேசு காட்ட சொல்ல அன்பு. ஆக்ஷன், ஆக்ஷன் எங்க, எங்க ஆக்ஷன், ஆக்ஷன் எங்க? நமக்கு மத்தியில சில பேர் கஷ்டத்தில் இருக்கலாம் இல்லைங்களா? ஒரு தாய் பிள்ளைய கவனிக்க முடியாத கஷ்டங்களில் எவ்வளோ கஷ்டத்தை படலாம். அந்த தாயை பார்த்து அந்த தாய்க்கு சுமூகமாக ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோமா? சில பேர் வறுமையில் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸு கட்ட கஷ்டம், அந்த பெரிய கஷ்டம், இந்த கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க தேவைகள் என்னன்னு பார்த்து பூர்த்தி செய்கிற மக்களாக நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், ஆக்ஷன்ல இருக்கணுங்க. ஆத்மா வாழ்க்கையில குடும்ப ஜபம் ரெகுலரா நடத்த முடியாம, ஆவிக்குரிய ஜீவிய வளராம, ஐக்கியம் இல்லாம தவிக்கிறாங்க குடும்பம். அந்த குடும்பத்துக்கு சேவை செய்யணுமே, அந்த குடும்பத்தை கண்காணிக்கணுமே, அவங்க கடவுளுக்குள்ள கொண்டு வரணுமே, ஆக்ஷன்ல காட்டுறோமா அன்பு? அந்த அன்புங்க செயல்ல இருக்கணும் அன்பு, அது நமக்கு மத்தியில் இருக்கா. ஆனால் இதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போன ஒரு விதத்தில், என்ன ஆண்டவரே நான் ஒரு மனுஷன் நான் என்ன செய்ய முடியும், எனக்கு இந்த அன்பு காட்டணும்னு இருக்கு. எங்களுக்கு மத்தியில் இந்த அன்பை பார்த்து தான் உலகம், உம்முடைய பிள்ளைங்க மறுபடியும் ஜெனிப்பித்த கடவுளுடைய உயிர் எனக்குள்ளே இருக்குன்னு காட்டுறதே இந்த அன்பின் மூலமாக தான். ஆக்ஷனில் நான் காட்டணுமே, நமக்கு எப்படி அந்த அன்பை காட்டுது? ஏன் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருக்கிற தேவை கூட நமக்கு தெரியலீங்களே, தெரியுமா? தேவை நம்ம சொல்றது கூட இல்லையே, நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு என்னன்னு தெரியுமா? அது தேவையே தெரியலன்னா எப்படிங்க அதை சந்திக்க போறோம்? நம்ம மாறணும். அதுக்கு தான் பேதுரு சொல்றார், இந்த மாதிரி சத்தியத்தும் சத்தியம், நம்ம சத்தியத்துல ரொம்ப உறுதியா நிக்கணும். அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அன்போடு சத்தியத்தை பேசுங்க, ரெண்டும் இருக்கணும். நமக்கு மத்தியில் ப்ராக்டிக்கல் அன்பு வரும்படிக்கு நம்ம எல்லோரும் உழைக்கணும். நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், சில பிளான்ஸ் அருணு சில பேர்கிட்டனும் பேசினேன், இது எப்படி நடைமுறை கொண்டு வரலாம் நம்ம சர்ச்சில்? நான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? சில நேரங்களை யோசிச்சு பார்க்குறேன், அதுதான் நம்ம யோசித்தோம், ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் மீட் பண்ணி செய்ய முடியுமா? ஆனால் சில நேரங்களில் கஷ்டத்தினால உங்களாலேயும் செய்ய முடியாமல் இருக்கு. இதெல்லாம் மாறணும். நமக்கு மத்தியில் இயேசுடைய அன்பு ஜொலிக்கணும். இயேசுடைய அன்பு நம்ம காண்பிக்கிற மக்களாக நம்ம மாறணும். மற்றவங்களுடைய தேவைகள் என்ன, மற்றவங்களுடைய கஷ்டங்கள் என்ன? சில பேர் ஹாஸ்பிட்டலில் தனிமையாக போராடும் போது அவங்க கூட இருக்க முடியாத தனிமையில் படுறவங்களுக்கு இயேசுடைய அன்பை நம்ம எப்படி, எங்கே உண்மையான தேவை இருக்குது அதை தேடி நாடி அதை போய் அவங்களோடு இருந்து கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை சில நேரங்களில் தேவையை சந்திக்க முடியாமல் இருக்கலாம், ஷேர் பண்ணி அவங்களோடு துணையாக இருந்து பிரதிபிக்கலாம். இல்லை ஆத்ம தேவைகளை சந்திக்கலாம். இல்லை அது தாங்க இயேசு காட்டு சொல்கிற அன்பு. நம்ம அதை செய்ய பார்க்கணும். நான் யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை இப்படி கூட யோசிச்சேன், என்னால் முடியல ஆண்டவர், இல்லைன்னா ஒரு ஃபுல் டைம் பாஸ்டரை நம்ம யாராவது நியமித்து ஒருத்தர் ஒருத்தர் வீடாக சந்திக்க வச்சு அவங்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நம்ம ஒரு குரூப் மாதிரி ஏற்படுத்தி அவங்களுடைய தேவைகளை எல்லாம் அதுக்காக ஜெபம் பண்ணி அதை எப்படி சந்திக்கலாமா நம்ம பார்க்க முடியாது. ஒரு குரூப் மாதிரி ஏற்படுத்தி இதாங்க இயேசுடைய அன்பு. பேசிட்டு பேசிட்டு போகிறதில்லை, உண்மையாக ரியல் மக்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இந்த வாழ்க்கையில் போய் சந்திச்சு தேவைகளை சந்திக்கிறது அந்த நம்ம பண்ண பார்க்கணும் ப்ராக்டிக்கல். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம் எப்படி பண்ணலான்றது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும். இது பரிசுத்தாவி நம்ம இதயத்தில் ஊத்துக்கிற அன்பு. அந்த அன்பு அதிக அதிகமாக நமக்கு மத்தியில் தெரியும். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உலகம் வந்து வெறும் நல்ல போதகத்தை நல்ல பாஸ்டர் ப்ரீச் பண்ணுறாருன்றதை பார்த்து ஒண்டி வந்துடாது. அந்த சபைக்குள்ளே இருக்கிற அன்பு அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற கிரேட்டஸ்ட் அட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா உலகம் ஏங்குது அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் ஒருத்தனா இருக்க முடியாதா, உண்மையான மாயமாலம் இல்லாத அன்பு எங்க இருக்குதுன்னு தேடுது. இயேசு அவர் சபையில மாத்திரம்தான் அந்த அன்பு வரணும்னு வச்சிருக்கிறார். அது நம்ம காட்ட முடியும், நம்ம காட்ட முடியும். பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.